بسم الله الرحمن الرحيم கொளுத்தி ஒரு சத்தியத்தி கொளுந்து விட்டு எட்டும் அழுத்தி சொல்ல அல்லாஹே அவனை என்று ஏமாற்றோம். பழுத்த கலை ஞானங்கள் பண்புகளை ஒழுக்கங்கள் உள்ளத்தில் தூயகிமான் உள்ளவரை ஆனந்தோம். மரியாதைக்குரிய சிற்பி பாரூக் அவர்களே, எனக்கு முன்னால் பேசிவிட்டு அமர்ந்திருக்கிற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய மூத்த போராளிகளில் ஒருவர், முன்னாள் கௌரவ மாநில சபை உறுப்பினர் முபீன் அவர்களே, மரியாதைக்குரிய பி பி அசீஸ் அதிபர் அவர்களே, சகோதரர் முஜீப் அவர்களே, லெப்பை ஹாஜியார் அவர்களே, சகோதரர் மர்ஜூக் அவர்களே, சகோதரர் மக்கீன் அன்சார் அவர்களே, ஹக் ஹாஜியார் அவர்களே, மாயர் ஹாஜியார் அவர்களே, மற்றும் மேடையிலே இருக்கின்ற சகோதரர் மொஹிதீன் உட்பட என் முன்னால் இருந்து கொண்டிருக்கின்ற காத்தான்குடி சமூகத்தை உயிர்த்துக் கொண்டவராக, எனது பெயர் முகமது ஷிஹாபுதீன் ஆலிம் சையத் அமீர் அலி, வயது 53, இலங்கை சோழகர், தொழில் முன்னாள் சட்டத்தரணி, இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர், நிரந்தர வடிவிடம் பஜாப்பள்ளிவாயல் வீதி ஓட்டமாவடி, சக்தியம் செய்து இந்த காத்தான்குடி சமூகத்திற்கு செய்கின்ற சக்திய ஓலை இது என்பதை பிரகடனப்படுத்திக் கொண்டு என்னுடைய பேச்சை நான் ஆரம்பம் செய்கிறேன். எனதன்மை காத்தான்குடி மக்களே, இந்த நாட்டுக்கு இலங்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கு பேர் சொல்கிற ஒரு சந்தோஷத்தையும் கவலையையும் பகிர்ந்து கொள்கிற வல்லமையும் சக்தியும் இருக்கிற ஒரு ஊரிலே இருந்து கொண்டு பேசுகிறோம் என்பதிலே எனக்கு பெருமை அதிகம் இருக்கிறது. இந்த நாட்டிலே முஸ்லீம்களுக்கு எது கொடுப்பது என்று சொன்னாலும் எது எழுப்பது என்று சொன்னாலும் ஒரு காத்தான்குடி ஆத்மா அங்கு சங்கமித்திருக்கும் என்பதிலே என்னிடத்திலே இரண்டாவது கருத்து இல்லை என்பதை என்னுடைய சத்திய ஓலையிலே முதல் வசனத்திலே அழுத்தம் திருத்தமாக நான் நாங்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்ற கட்சியின் சொந்தக்காரர்கள், இந்த நாட்டு சிறுபான்மை சமூகத்தின் அரசியலிலே, இந்த நாட்டு ஜனாதிபதி தேர்தலிலே பிள்ளையார் சுவைப்பட்ட கட்சி என்கின்ற பெருமை இருந்தபொழுதிலும் அதை மனதையாக பேசுவது எனக்கு உடன்பாடு கிடையாது. போராட்டத்திலே இருக்கின்றவர்கள் ஈமானியத்தான சிந்தனையோடு செயல்பட வேண்டும் என்று முடிவெடுத்ததின் பின்பாக இந்த சமூகத்துக்கு நாங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற அந்த பிள்ளையார் தொழிலை போட்டு வைத்திருக்கிறோம். இது காத்தான்குடி சமூகம் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். அதன் முதல் பங்காளனாக எனது அன்புக்குரிய தம்பி மரும் இதில் கைகோர்த்திருக்கிறார் என்பதை இந்த காத்தான்குடி சமூகம் எழுத்து மூலமான பதிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இன்றல்ல நேற்றல்ல, 2005 ஆண்டிலிருந்து மைந்தவுக்கு நாங்கள் சாமரை வீசியவர்கள். இங்கு பேசுகின்றவர்கள், இப்பொழுது சொந்தம் கொண்டாடுகின்றவர்கள், அல்லது நெருங்கி பழகுவதாக கூறுகின்றவர்கள், அல்லது எங்களைத்தான் ஆலோசனை கேட்டுச் சொல்கிறார் என்று பேசுகின்றவர்களுக்கு எல்லாம் முன்பாக ராஜபக்சேவுடைய கொடியை உயர்த்தி வந்த ஒரே ஒரு ஆத்மா இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே அமீர்கள் என்பதையும் நீங்கள் தெளிவாக விளங்கி வைத்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த நாட்டின் ஜனாதிபதியர்களோடு பேசுகின்ற பொழுது நாங்கள் சொன்னோம், 2005 ஆண்டு இந்த உங்களோடு இருக்கின்ற எத்தனை அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், தமிழமைச்சர்கள், முஸ்லீம் அமைச்சர்கள், நகரசபை உறுப்பினர்கள், பிரதேசபை உறுப்பினர்கள் என்றெல்லாம் இப்பொழுது சொந்தம் கொண்டாடினாலும் கூட உங்களுடைய ஜனாதிபதி தேர்தலுடைய அந்த பத்திரத்தை கையளிப்பதற்கு ஒருவரும் உங்களுக்கு முன்வரவில்லை. நானும் கௌரவ சுஷில் பிரேமகிரந்த அமைச்சர் அவர்களும் யுத்த தாங்கியிலே ஏறி மட்டக்களப்பு கச்சேரிக்குள் கொடுத்த அந்த நினைவுகளை நாங்கள் உங்களுக்கு பகிர வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய கட்சி இருந்தாலும் இந்த சமூகத்துக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக எடுத்துக்கொண்ட பல தீர்மானங்கள் கடந்த காலங்கள் இந்த அரசாங்கத்தோடு ஒத்திருந்த பொழுதும் கூட முஸ்லீம்கள் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை அப்பொழுது கணீர் கணீர் என்று பேசுகின்ற பாராளுமன்றத்திற்குள்ளும் அமைச்சரவைக்குள்ளும் வெளியிலும் சண்டை பிடித்துக் கொள்கின்ற ஒரு கட்சியாக கடந்த காலத்திலே இந்த அரசாங்கத்தோடு எங்களுடைய உறவு இருந்ததை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். இவ்வாறான ஒரு கட்சிதான் இந்த பிரதேசத்திற்கு காத்தாங்குடி பிரதேசத்திற்கு ஒரு முதலின்ற வேட்கை ஒரு பிரதி அமைச்சராக பெற்றுக் கொண்டிருக்கின்ற வேட்கை கடன்பட்டிருக்கிறது இந்த கட்சிக்கு காத்தாங்குடி சமூகம் என்பதை இந்த காத்தாங்குடியில் இருக்கின்ற எந்த ஒரு தன்மானத்தை சுமந்த மகனும் மறக்க முடியாது என்பதை நீங்கள் தெளிவாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். எங்களுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது இந்த கட்சி ஆரம்பித்து நாங்கள் எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்துச் செல்கின்ற பொழுது இந்த மாவட்டத்திலே அந்த நேரத்திலே இருந்த விடுதலை புலிகளுடைய நெருக்குதல்களுக்கு அப்பால் நாங்கள் இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் எடுத்த பொழுது கட்சி என்று பார்க்கவில்லை, பேர் என்னவென்று பார்க்கவில்லை, ஊர் என்னவென்று பார்க்கவில்லை, எங்களுக்கு அரசியல் சவால் இருப்பதாக பார்க்கவில்லை, இவரை எடுப்பதால் நாங்கள் தோற்று விடுவோம் என்று யோசிக்கவில்லை. மாறாக இந்த சமூகத்துக்கு ஒரு தன்மை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு முஸ்லீம் முதலமைச்சரை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மெத்தப்பள்ளியிலே சக்தியாக வர முடியாத ஒரு முதலமைச்சராக வைத்து அழகு பார்ப்பதற்கு இந்த கட்சி எத்தனை தியாகம் செய்திருக்கும் என்பதை காத்தாங்குடி சமூகமே யோசித்து பாருங்கள். நாங்கள் ஓடோடி வந்தோம், காத்தாங்குடி பள்ளிவாசல் சமூகத்தை சந்தித்தோம், படித்த சமூகத்தை சந்தித்தோம், எங்களுக்கு உங்களது புதைவனை எங்களுக்கு தாருங்கள் என்று சொன்னோம், நாங்கள் முதலமைச்சராக்கப் போகிறோம் என்று சொன்னோம். அதற்காக நாங்கள் போராடினோம், இறுதி வரை போராடினோம், மூன்று ஊரை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னோம். கடந்த காலத்தில் சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் கூறப்பட்டதை பற்றி நாங்கள் பேச தயாராக இல்லை. பட்டத்தின் மூலம் கொடுக்க வேண்டிய இரண்டு வருடங்கள் பள்ளிவாசல ஏமாற்றப்பட்ட விடயத்தை பேசுவதற்கு நாங்கள் அப்போது தயாராக இருக்கவில்லை. இப்பொழுதும் நாங்கள் அதற்கு தயாராக இல்லை. நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், நடக்கப் போவை நல்லதாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பள்ளியிலே எங்களுடைய சமூகம் அந்த பிரதேசத்திலே இருந்த மக்கள் இருந்த பொழுதிலும் கூட இந்த பிரதேசத்திலே இருந்த படித்தவர்கள் இருந்த பொழுதிலும் கூட நாங்கள் அந்த பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்திலே ஒரு முஸ்லீம் முதலமைச்சரை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் எடுத்துக்கொண்ட பிரயத்தனங்கள் எத்தனை எத்தனை, எங்களுடைய கட்சி, எங்களுடைய தலைமை, எங்களுடைய நேரம், எங்களுடைய காலம், இது எல்லாவற்றையும் இந்த சமூகத்திற்காக நாங்கள் செலவு செய்து வந்தவர்கள் இப்பொழுதோ நாங்கள் அநியாயக்காரர்களாக, அக்கிரமக்காரர்களாக, தூரதிருஷ்டி இல்லாதவர்களாக, தேசிய பட்டியலை எடுத்து ஓடியவர்களாக எங்களுக்கு பாடம் கட்டி இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற உலமாக்கள், இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற படித்தவர்கள், இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பண்பாளர்கள், இவையெல்லாம் நீங்கள் பேசினீர்களா, செயல்படுத்தினீர்களா, சிந்தித்தீர்களா என்ற கேள்வி நான் உங்களிடத்திலே தெளிவாக கேட்டே ஆக வேண்டும். எதிர்மை பெரியவர்களே, நாங்கள் கடந்த காலங்களிலே இந்த தேர்தல் வந்தபொழுதும் மாகாண சபை, இந்த முதல் மாகாண சபை வந்தபொழுதும் இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற ஒரு மகனை ஏழாவூரும் ஒரு கல்குடாவும் ஒன்றிலிருந்து 37,000 வாக்குகளை எடுத்துக்கொண்டு நாங்கள் இந்த முதலமைச்சரை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் எடுத்துக்கொண்ட அந்த நாட்களையும் அந்த தியாகங்களையும் இந்த காத்தாங்குடி சமூகம் மறக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, இந்த பிரதேசத்திலே நாங்கள் எடுத்துக்கொண்ட அனைத்து முயற்சிகளும் நாங்கள் அமீரலியை மீண்டும் இந்த பணி செய்வார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே சத்தியத்தை செய்து தந்தார்கள், எங்களை முதலமைச்சராக்குங்கள் அல்லது அமைச்சராக்குங்கள், உங்களுடைய நல்ல மனதுக்கு நாங்கள் மீண்டும் உங்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்புகிறோம் என்று சொன்ன பொழுதிலும் கூட நான் அன்றும் நம்பவில்லை. ஏனென்றால் கடந்த காலத்தில் நம்பக்கூடியதாக அவர்கள் செய்யாத காரணத்தினால் அதை நான் நம்ப தயாராக இருக்கவில்லை. ஆட்சியும் அதிகாரமும் தர வேண்டும் இறைவன் என்பதில் நான் உறுதியாக நம்புகின்ற அரசியல்வாதி. இறைவன் நாடியவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த அதிகாரத்தை கொடுப்பான். நான் எவ்வளவு தலைகளாக பிழைத்தாலும் அந்த அதிகாரத்தை இறைவன் எங்களுக்கு தரவே முடியாது. அது நான் மிகவும் எனவே அந்த போராட்டத்திலே நாங்கள் எடுத்துக்கொண்ட நிகழ்வுகள், கொழும்பிலே நடந்த பிரச்சனைகள், பத்திரிகையாளர் மாநாடுகள், சந்திப்புகள் என்றெல்லாம் நாங்கள் தன்னம் தனிமையில் இருந்து கொண்டு ஒவ்வொரு அமைச்சர்களுடைய வீடுகளிலே சென்று கொண்டு நாங்கள் கூட்டங்களை நடத்தி நிறுவனத்திலும் ஹிஸ்புல்லா சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்களுக்கு முதலமைச்சர் வழங்கப்பட வேண்டும் என்ற நியாயங்களை நாங்கள் முன்வைத்தோம். நாங்கள் அப்பொழுது ஓட்டமாவடி என்று காத்தான்குடி என்று வேறாவூர் என்கின்ற பேதமை எங்களுடைய கட்சியிலும் இல்லை, எங்களை போன்ற அரசியல் தலைவர்களுக்கும் அடியோடு இல்லை. தேவை கலிமா சொன்ன ஒருத்தன் முஸ்லீம்களுடைய எதிர்காலத்தை பற்றி அந்த கதிரையிலே வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பை அன்று எங்களிடத்திலே வேறு இருக்கவில்லை. அதற்காகத்தான் அந்த நாட்களிலே நாங்கள் பேசினோம். அமைச்சர் அத்தாவுல்லா அவர்கள், அமைச்சர் பௌஜி அவர்கள் எல்லோருடைய வீடுகளிலே நாங்கள் பேசினோம். நன்றாக சுத்தரித்தாக்குவதற்கு ஞாபகம் இருக்கிறது. அமைச்சர் அத்தாவுல்லா அவர்கள் என்னுடைய வீட்டுக்கு வருகிறார்கள், எல்லோரும் இருக்கிறோம். இதை நாங்கள் பேசினோம். பேசிய பொழுது கையிலே எடுத்த சிகரெட்டுடைய புகை வனத்தில் தெரிகிறது, ஆளை காணவில்லை. மாறிவிட்ட அந்த சம்பவங்களும் எங்களுக்கு ஞாபகத்தில் இல்லாமல் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இவர்களுக்கு அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, இந்த முதலமைச்சரை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் சக்தி டிவியிலே பிள்ளையார் அவர்களையும் சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்களையும் கட்டை கழிசன் கூட இந்த காத்தாங்குடி சமூகத்திற்கு தழுத்தம் திருத்தமாக நாங்கள் சொல்லியாக வேண்டும். இதன் மூலம் அரசாங்கத்திற்கு ஞாபகப்படுத்துகின்ற ஒரு அழுத்தத்தை செய்கின்ற மக்களுடைய முஸ்லீம் மக்களுடைய எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்லுவதற்கான அந்த பணியையும் நாங்கள் சந்தித்து பேசிய பொழுதெல்லாம் எத்தனை தலைவர்களை ஜனாதிபதியிடம் சொன்னோம், எத்தனை படத்திலே நாங்கள் அமைச்சர்களை சந்தித்தோம். இவருக்கு இந்த கட்சியோடு வந்த காரணத்திற்காக இந்த கட்சி அவருக்கு கடமைப்படவில்லை, இருந்தாலும் நாங்கள் இந்த போராட்டத்தில் அவரையும் நினைத்துக் கொண்டோம் என்ற காரணத்தில் கொண்ட பகிரந்த பிரயத்தனங்கள் அவை. நாங்கள் சொல்கிறோம், எங்களுடைய தனிப்பட்ட முறையிலே அமைச்சர் ஹிஸ்புல்லா அவர்களை ஜனாதிபதி அவர்கள் அழைக்கிறார்கள், அழைத்தவர்களோடு சண்டை பிடிக்கிறார்கள், சொல்கிறார்கள் நீங்கள் தர வேண்டும், இது சொல்லப்பட்ட வாக்குறுதி என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது ஓடோடி வருகிறார் சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்கள், என்னை இந்த நாட்டு ஜனாதிபதி அவர்கள் பொலிட்டிக்கல் ட்ரேடர், அரசியல் வியாபாரி என்று சொல்கிறார் என்று சொன்னார்கள். அன்று அவன் சரியாக கண்டுவிட்டான் என்பதைத்தான் இன்றைய நிலவரத்திலே இந்த முஸ்லீம் அரசியலிலே தேசியத்திலே தேசப்படுத்திக் கொள்கின்ற ஹக்கான விடயம் என்பதை இந்த காத்தான்குடி சமூகம் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். நாங்கள் சென்று அந்த பிணத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகள் ஆயிரம் ஆயிரம் முயற்சிகள் நாங்கள் இருக்கின்ற பொழுது இந்த கட்சிக்கு இந்த காத்தான்குடி சமூகம், ஏறாவூர் சமூகம், கல்குடா சமூகம் கடமைப்பட்டிருக்கிறது. நாங்கள் அந்த பணியை நாங்கள் செய்திருக்கிறோம். இறுதியாக நாங்கள் இந்த போராட்டத்திலே யாரை ஆதரிப்பது என்கின்ற விடயம், மஹிந்த ராஜபக்சே ஆதரிக்க வேண்டுமா, மைத்ரிபால சிறிசேனை ஆதரிக்க வேண்டுமா என்கின்ற நிகழ்வு வந்த பொழுது கட்சி கூட்டத்திலே சகோதரர் சிப்லி அவர்களும் கலந்து கொண்டார்கள். எல்லோருக்கும் அழைப்பு கொடுத்தது, சிலர் வராமல் இருந்தார்கள். வந்தபொழுது நாங்கள் பேசினோம், இரண்டு கட்சிகளோடும் நாங்கள் பேச வேண்டும், எந்த கட்சி முஸ்லீம் சமூகத்திற்கு அதிகந்த கட்சி முஸ்லீம்களுடைய பாதுகாப்பை அதிகம் உறுதிப்படுத்துவதாக சொல்கிறதோ அதற்குத்தான் நாங்கள் முன்மொழிவுகளை கொடுக்க வேண்டும் என்கின்ற கட்சியின் அந்த இறுதி தீர்மானத்துக்கு அமையத்தான் நாங்கள் இந்த பணிகளை மேற்கொண்டோம். தவிர தனிப்பட்ட முறையில் அல்லது தனிப்பட்ட முறையில் தேசிய பத்திரிகை தந்ததற்காக அல்லது தனிப்பட்ட முறையில் அமைச்சுக்கள் பெற்றதற்காக நாங்கள் அந்த பணியை எடுத்துக் கொள்ளவில்லை என்பதை நாங்கள் சட்ட தெளிவாக உங்களுக்கு தெளிவுபடுத்தியாக வேண்டும். நாங்கள் பேசினோம், இந்த நாட்டு ஜனாதிபதி அவர்களை சந்தித்தோம். சந்தித்து நாங்கள் சொன்னோம், கடந்த காலத்திலே உங்களுடைய ஆட்சி காலத்திலே தம்பிள்ளை பள்ளியிலிருந்து அக்குண்மையிலிருந்து கிரேட் பாஸ் பள்ளி வரையும் எவ்வளவோ ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் எங்களது சமூகத்திலே பேசப்பட்ட பொழுதிலும் கூட அமைச்சர்களாகிய எங்களுக்கு உங்களிடத்திலே பற்றி பேசுவதற்குரிய சந்தர்ப்பத்தை நீங்கள் ஏற்படுத்தி தரவும் இல்லை, நாங்கள் ஏற்படுத்தி கேட்டபொழுது அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள உண்டு. எங்களுடைய வருதா பிரச்சனை வந்த பொழுது, எங்களுடைய ஹராம் ஹலால் பிரச்சனை வந்த பொழுது, பள்ளிவாசலில் பந்திரச்சி பிரச்சனை வந்த பொழுது உங்களோடு நாங்கள் பேசிய பொழுதும் கூட நீங்கள் அதற்கு எந்த விதமான சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி தரவில்லை என்ற எங்களுடைய கட்சி அழுத்தம் திருத்தமாக இந்த நாட்டின் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தியது. இறுதியாக எங்களுக்கு கிடைத்த நோடி தென்கின்ற இந்த பிரதேசத்து வர்த்தகருடைய 400 மில்லியன் ரூபாய் பெறுமதியான அந்த ஆயத்தை அந்த நிறுவனத்தை அவர்கள் எரித்த பொழுது எங்களுடைய கட்சியின் தலைமையும் மிகவும் ஆக்ரோஷமாக இருக்கு செய்து சொன்னது, இதனை உடனடியாக நீங்கள் அவரை அழைத்து அவரை நீங்கள் ஆசுவாசப்படுத்துங்கள், அவருக்கு அநியாயம் அளிக்கப்பட்டிருக்கிறது, அவருக்கு ஒரு நியாயப்பூர்வதற்கான வழியை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் எங்களது சமூகத்திலே வளர்ந்து வருகின்ற ஒரு இளம் வியாபாரி அவர் இந்த காலகட்டத்தில் இவ்வாறு செய்யப்படும் என்று
இலங்கையிலே பல நிறுவனங்களாக செயல்படுகின்ற அந்த ஒரு முஸ்லீம் என்று அவர் தனிப்பட்ட முறையிலே செயல்படுகின்ற அந்த நிறுவனம் வங்கிப் போவதற்கு நீங்கள் இடம் கொடுத்து விடாதீர்கள் என்று சொல்லப்படுவதிலும் கூட இந்த நாட்டில் ஜனாதிபதி அவர்கள் கேட்டுக் கொள்வதாக இல்லை, அதை கேட்டுக் கொள்ள தயாராக இல்லை. எப்பொழுதோ 2005 2010 இருமாப்போடு ஜனாதிபதியாக வந்தாரோ அவர் பத்தாக்களோடு இருந்தாரோ இன்று வரையும் இருக்க பார்க்கின்ற அந்த பக்குவம் பிழையாகி போய்விட்டது என்பதைத்தான் என்னுடைய கட்சி அடையாளம் கண்டது. அந்த அடையாளம் நாங்கள் அவர்களுக்கு தெளிவாக சொன்னோம். 10 அம்ச கோரிக்கைகளை நாங்கள் வைத்தோம். இந்த நாட்டிலே இருக்கின்ற முக்கியமான 3 பள்ளிகள் விடயத்திலே தேர்தல் ஆரம்பிப்பதற்கு முன்பாக நீங்களாக முன்வந்து இதை கட்டித் தருவதற்குரிய அத்திவாரக்கல்லை வைக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுத்தோம். அது மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே மேலதிகமான உயர் கருத்துக்கு ஆட்சேபம் நடத்துகின்ற பொழுது கடந்த காலங்களிலே இருந்த தேவதாசாவுடைய ஆட்சிக் காலத்திலே இருந்த அந்த இனவீராசாரம் பேணப்பட்டது போன்று இந்த காலகட்டத்திலே உயர் வகுப்புகளுக்கு ஆட்கள் சேர்க்கின்ற பொழுது அந்த விகாசாரத்திற்கேற்ப எங்களது சமூகத்திற்கும் அந்த அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை விடுத்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது நீங்கள் கோரிக்கை கொண்டு வந்து கையெழுத்து வாங்கி என்னை நீங்கள் கஷ்டப்படுத்துகின்ற நிலவரத்தை பார்க்கின்ற பொழுது உங்களோடு இவ்வளவு காலமும் ஏன் நான் இருந்தேன் என்று யோசிக்கிறேன் என்று சொன்ன பொழுது அன்றிலிருந்து ஆரம்பமானது எங்களுடைய கட்சிக்கும் அவருடைய உறவுக்கும் முதலாவது நதீஸ் அன்றிலிருந்து ஆரம்பமானது. அதற்கு பிறகாக நாங்கள் சொன்னோம், நீங்கள் கடந்த காலத்திலே என்னுடைய கட்சிக்கு ஒரு தேசியல் பட்டியல் தருவதாக ஒரு பிரதி அமைச்சர் தருவதாக என்றெல்லாம் நீங்கள் பேசினீர்கள். நீங்கள் தந்திருக்கிறீர்கள், வெற்றிடம் விழுந்திருக்கிறது, அதற்கு எங்களுடைய கட்சிக்கு ஏற்ற பங்கு தேவை, அந்த வெற்றிடம் எங்களுடைய கட்சியினால் நிரப்பப்பட வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னதிலும் கூட அவர்கள் அதை கண்டுகொள்ள தயாராக இல்லை. எப்படியாக இருந்தது என்றால், நீங்கள் ஆதரவளித்தால் ஆதரவளியுங்கள், இல்லை என்றால் பேசாமல் இருங்கள், நான் வெல்லப் போகின்றவன், வீராப்போடு பேசுகின்ற அந்த வல்லமையை நீட்டி நீட்டி பார்க்கின்ற பொழுது எங்களுக்கும் அங்கு ஒரு ரோஷம் வந்தது. நாங்கள் பார்த்தோம், கடந்த காலத்திலே இந்த ஜனாதிபதியை சுமந்தவர்கள் யாருமே இல்லாத காலகட்டத்திலே நாங்கள் சுமந்து இவரை ஜனாதிபதியாக்கி அழகுபடுத்தி இந்த சமூகத்திற்கு நல்லவற்றை செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் எடுத்துக்கொண்ட அந்த அனைத்து முயற்சிகளுக்கும் பலனாக இந்த சமூகத்திற்கு எடுத்துக் கொடுக்க முடியும் என்கின்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் போய்விடுமோ என்று அச்சம் ஏற்பட்ட பொழுதுதான் நாங்கள் யோசித்தோம். என்னுடைய கட்சியின் தலைமை யோசித்தது, அவருடைய அமைச்சர் பதவியை பற்றி யோசிக்கவில்லை, ஒரு நாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற அந்த அந்தஸ்தோடு இருந்து நாங்கள் யோசிக்கவில்லை. நாங்கள் இருவரும் அவர்களும் நானும் தனிமையிலே இருந்து நாங்கள் கேட்டோம், நாங்கள் இந்த நேரத்திலே இந்த அரசாங்கத்தை விட்டு வெளியே போவது என்பதிலே என்ன லாபங்கள் நட்டங்கள் சமூகத்துக்கு இருக்கிறது என்றுதான் நாங்கள் கணக்கு பார்த்தோம். நாங்கள் அந்த கணக்கிலே சமூகம் வென்றதான கணக்கு வந்தது, நாங்கள் தோற்றுப்போனதான கணக்கு வந்தது. அந்த நிலவரத்திலே நாங்கள் அந்த கட்டத்திலே நாங்கள் வெளியேறு பத்திரியாளர் மகாநாடு நடத்திவிட்டு வருகின்ற பொழுது நாங்கள் தோற்றோம், சமூகம் வந்ததாக கண்டோம். வருகின்ற பொழுது என்னுடைய வாகன நிலை நடுவிலே மறிக்கப்பட்டு பறிக்கப்படுகிறது, என்னுடைய பாதுகாப்பு மேலதிகாப்பு இடை நடுவே வேட்டு அடிக்கப்படுகிறது, நாங்கள் இருந்த அரசு குவாட்டசிகள் உடனடியாக காலியாகும்படி சொன்னார்கள். நாங்கள் இழந்து சமூகத்தை பாதுகாக்கின்ற அந்த வேத திட்டத்திலே நாங்கள் கைகொடுத்தவர்கள். இந்த வரலாற்று எழுத்து, இந்த வரலாற்று நியமம் இந்த கிழக்கு மாகாணத்தில் மாத்திரமல்ல, இலங்கையில் இருக்கின்ற 20 லட்சம் முஸ்லீம்களுக்கும் சொந்தமான பதவியை நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்கின்ற ஒரு மன தீமத்தை எங்களிடத்தில் இருக்கிறது. எனதுமை காத்தாங்குடி சமூகமே தெளிவாக கேட்டுக் கொள்ளுங்கள், இது நாங்கள் வந்து மகிந்தைக்கு போடுங்கள், மைத்திரிக்கு போடுங்கள், மரத்துக்கு போடுங்கள், புறத்துக்கு போடுங்கள் என்று சொல்கின்ற தேர்தல் அல்ல. நீங்கள் ஒத்து சொன்னீர்கள், எல்லா சமூகமும் ஒத்து, இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் சிறுபான்மை சமமான தமிழர்களும் ஒட்டுமொத்தமாக நின்று சொல்கிறார்கள், மைத்திரிக்கு மைத்திரிக்கு என்று அவர்கள் அடிக்கு மேல் அடி அடித்து சொல்வது போன்று எங்களுக்கு நீங்கள் சொன்ன பொழுதிலும் கூட நாங்கள் அமைதியாக இருந்து இறுதி வரை என்னுடைய ஏதாவது முடிவை எடுத்துக்கொள்ள முடியுமா என்று பார்த்த பொழுதிலும் கூட தோல்விக்கு மேல் தோல்வி என்பதன் பின்பாக சமூகமா நாங்களா என்று பார்த்து சமூகம் வெல்ல வேண்டும் என்ற விடயத்திலே சமூகம் இப்பொழுது கொண்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் சமூகம் வந்துவிட்ட விடயங்கள் உங்களுக்கு பின்னால் நாங்கள் வர வேண்டிய விடயத்திலே நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். இலங்கையில் இருக்கின்ற 20 லட்சம் முஸ்லீம்களுக்கு பின்னாலும் நாங்கள் அருகதையற்றவர்கள், உங்களுக்கு பின்னால் வருகின்ற தலைவர்களாக இதற்கு பிறகும் கேஸ் குக்கர் தருகிறார்கள் என்பதற்காக, 5000 ரூபாய் நோட்டு தருகிறார்கள் என்பதற்காக, பாடசாலை மேற்கு தருகிறார்கள் என்பதற்காக, சாரி தருகிறார்கள் என்பதற்காக, தையல் மிஷின் தருகிறார்கள் என்பதற்காக உங்களுடைய வாக்குகளை இந்த சமூக மாற்றத்திற்கு வித்தியாசமாக நீங்கள் செய்ய முயல்வீர்கள் என்றால் உங்களை போன்ற நஷ்டவாளர்கள் யாரும் இருக்க முடியாது. இது காலத்தின் அழைப்பு, இது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய அழைப்பு அல்ல, அழைப்பு உங்களுடைய ஏற்பாடு. உங்களுக்கு தடை இருக்கின்றவர்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். தையல் மிஷின் தருகிறார்களா, பேக்கு தருகிறார்களா, பாடசாலை புத்தகம் தருகிறார்களா, எதை தந்தாலும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். இவை கனிமப் பொருட்களாக நீங்கள் பிரகடனப்படுத்தி எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த இலங்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் எதிர்பார்க்கிறார்கள், காத்தான்குடியில் இருக்கின்ற முஸ்லீம்கள் எவ்வாறு வாக்களிக்கப் போகிறார்கள் என்பதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அரசியல் தலைமை சொல்லியிருக்கிறது, காத்தான்குடி முஸ்லீம் மக்கள் 75% பத்திரைக்கு வாக்களிக்க இருக்கிறார்கள் என்று பகிரங்கமாக அறிக்கை கொடுத்து செய்கின்ற பொழுது, இலங்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த தலைவர்கள் முஸ்லீம்கள் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் காத்தான்குடி மக்கள் எப்படி வாக்களிக்கப் போகிறார்கள், எத்தனை வீதம் வாக்களிக்கப் போகிறார்கள் என்பதுதான் இந்த தேர்தலிலே லாபத்துக்கும் நட்டத்துக்குமான கணக்கு என்பதை ஒவ்வொரு காத்தான்குடி தலைவர் அவருடைய சுவர்களிலே எழுதி வைத்துக் கொள்ள வேண்டிய தீரம் என்பதை நீங்கள் மறந்துவிடாதீர்கள். பெண்கள் மாறிவிடுவார்கள், பெண்களுக்கு அதிகரித்தது அதிகரித்தது என்று இங்கு முறையிலே பேசுகின்ற போது எனக்கு சற்று கூச்சமாகவே இருந்தது. நாங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த மாவட்டத்திற்கு மாத்திரமல்ல, இந்த எண்ணிக்கை பேர் போன ஊரில் இருந்து பேசிக் கொண்டிருக்கின்ற பெருமை எங்களுக்கு இருக்கிறது. ஒரு கேஸ் குக்கருக்காக, ஒரு 1000 ரூபாய் கொப்பிக்காக, ஒரு மேக்குக்காக இந்த சமூகத்தின் அடிப்படையை வித்துகின்ற ஊர் மக்களாக நாங்கள் மாற்றப்படுவோம் என்று சொன்னால் அவ்வளவு அதை விட கேவலம் என்ன இருக்கிறது? இதைத்தான் நீங்கள் தயவு செய்து நீங்கள் எல்லோரும் நீங்கள் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் விடயமாக வேண்டுகோள் விடுக்கிறேன். நாங்கள் எடுத்தது, எங்களுக்கு தரப்பட்ட இந்த தேசிய பட்டியலை எங்களுடைய கட்சி எடுத்தது, 20ஆம் தேதி எடுத்தது, 25ஆம் தேதி 28ஆம் தேதி மாறியது. மண்டே எம்பி, ஒரு நாள் எம்பி, இந்த அரசாங்கத்தினுடைய 3 பெரும்பான்மையை மாற்றுவதற்கு அல்லாஹ்வுத்தாலா எங்களுக்கு அந்த வாய்ப்பை தந்தான். அதை நாங்கள் செய்து காட்டினோம். அதனோடுதான் மஹிந்த ராஜபக்சனுடைய முதலாவது கவுண்டவுன் ஆரம்பமானது என்பதை இந்த மட்டக்களப்பு முஸ்லீம் சமூகம் தெளிவாக வாங்கிக் கொள்ளுங்கள். நானும் ரிஷா பதுருதீன் அவர்களும் பாராளுமன்றத்திலே இருந்து வெளியே செல்வதற்கு முன்பாக அவர்களுக்கு 3-2 பெரும்பான்மை அங்கு இருந்து கொண்டிருந்தது. அவர்களுடைய செல்ல பிள்ளைகள் என்று கூறுகின்ற பசிலுடைய செல்ல பிள்ளை என்று சொல்கின்ற ரிஷா பதுருதீன் இந்த அமைச்சரோடும் இந்த ஆட்சியாளர்களோடும் எங்குமே வழிவர மாட்டார் என்று கூறுகின்ற இந்த கட்சி வெளியே வந்தது என்று சொன்னால் அதிலே ஏதோ ஒரு விபரீதம் இருக்கிறது, ஏதோ நல்ல ஹயம் இருக்கிறது என்பதை பற்றி நீங்கள் தெளிவாக நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அதன் மந்தையின் ஊடாகத்தான் அவர்களுடைய 3-2 பெரும்பான்மை குறைக்கப்பட்டது. அவர்களோடு சேர்ந்து தொலைந்த சனி இப்பொழுதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நாளொரு மேனி பொருளொரு வண்ணமாக ஒவ்வொருக்கிறது. நாளை 2 விக்கெட்டுகள் உள்ள காத்துக் கொண்டிருக்கிறது. எனவே எனது பெரியோர்களே, நாங்கள் அரசாங்கத்துக்கு சதி செய்து விட்டோமா? நாங்கள் சம்சயவில்லை, முஸ்லீம் சமூகத்துக்கு இந்த அரசாங்கம் சம்சயது. முஸ்லீம்களுடைய உணர்வுகளை தீண்டியது. சும்மா இருந்த முஸ்லீம்களை அழுக்கிலே, வேறுவலையிலே, கத்தராயிலே, எல்லா இடங்களிலுமே எங்களுடைய உணர்வுகளை நாங்கள் சொல்லவில்லை, பொதுமன சேனாவை வைத்து வேறு கட்சிகள் சொல்லவில்லை. யாரோ அங்கிருக்கின்றார்கள், அவர்களுடைய உறவுக்காரர்களால் மாற்றி வைக்கப்பட்ட அந்த கட்சி, அவர்கள் மூலம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த செயல்திட்டம் செய்ததின் பின்பாக அவர்கள் சொல்கிறார்கள், யாரோ செய்வதற்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது என்று எங்களுக்கு அவர்கள் படம் காட்டுகின்ற விடயத்தை எல்லா காலத்திலும் அந்த படத்தை பார்க்க முடியாது. அதற்காகத்தான் சுத்தரித்தால் போலவர்களுக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டும். வர இருக்கின்ற ஜனாதிபதிக்கும் ஒரு செய்தி செல்கின்ற சமூகமாக இந்த முஸ்லீம் சமூகம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மஹிந்த ஜனாதிபதி அவர்களுக்கு தெளிவான ஒரு செய்தி, சிறுபான்மையான ஒரு முஸ்லீம் சமூகத்தின் எதிர்பார்ப்புகளை அபிலாசைகளை நீங்கள் வெல்லவில்லை என்று சொன்னால், தமிழ் மக்களாக இருந்தாலும் சரிதான், முஸ்லீம் மக்களாக இருந்தாலும் சரிதான், அவர்களுடைய அபிலாசைகளை நீங்கள் புறம்பறிவீர்கள் என்றால், அவர்கள் மனவருத்தப்படுவார்கள் என்றால், அவர்களை சங்கடப்படுத்துவீர்கள் என்று சொன்னால், அவர்களை அசிங்கப்படுத்துவீர்கள் என்றால், உங்களை போன்றவர்கள் மாத்திரமல்ல மைத்திரிபால சிறிசேனாவுக்கும் ஒரு செய்தி இருக்கிறது. இந்த சிறுபான்மை சமூகத்தினுடைய ஆதரவு இல்லாமல் அரசு வர முடியாது என்கின்ற செய்தியை மஹிந்தவுக்கு சொல்லிவிட்டோம். மைத்திரிக்கு சொல்கின்ற காலம் இது. நாளை சொல்லுவோம், நாளை மறுபடியும் சொல்லுவோம். ஐந்தாம் தேதி வரையும் நாங்கள் மைத்திரிபால சிறிசேனக்கு சொல்லிக் கொண்டுதான் இருப்போம். பைந்தைக்கு என்ன நடந்தது, முஸ்லிம் சமூகத்தை புறக்கணித்தால் வந்த நிலவுகள் என்ன, பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றி உள்வாங்கிக் கொள்கின்ற ஒரு அரசியலையும், எது மைத்திரிக்கு பின்னால் வர இருக்கின்ற இன்னொரு ஜனாதிபதிக்கும் ஒரு செய்தி சொல்கின்ற விடயம், முஸ்லீம்கள் உணர்வுகளை தீண்டுவீர்கள் என்றால், முஸ்லீம் உணர்வுகள் கை வைப்பீர்கள் என்றால், முஸ்லீம் அக்கீகா உலகத்திலே நீங்கள் கை வைப்பீர்கள் என்றால், நிச்சயம் நீங்கள் தோல்வி அடைவீர்கள். ஏனென்றால் தலைவர்களுக்கு முன்னால் செல்கின்ற வல்லமை படைத்தவர்கள் முஸ்லீம்கள் என்பதை இந்த முஸ்லீம் உம்மா, இலங்கையில் இருக்கின்ற 20 லட்சம் முஸ்லீம்களும் தான் உங்களுக்கு பின்னால் உங்களுடைய வாள்களை பிடித்துக் கொண்டு ஓடுவதற்காக நாங்கள் வந்தவர்கள். எனவே இந்த போராட்டத்திலே இந்த காத்தாங்குடி சமூகத்தின் கணக்கு எங்களுக்கு தேவைப்படுகிறது. கல்புரா சமூகத்தின் கணக்கு எழுதப்பட்டு வைத்திருக்கிறது. ஏழாவது சமூகத்தின் கணக்கு எழுதப்பட்டு வைத்திருக்கின்றது. காத்தாங்குடியிலே இருக்கின்ற இறைவர்களை பெரியவர்களே, தாய்மார்களே, தூரத்திலிருந்து கேட்கின்ற தாய்மார்களே, சிறுவர்களே, இளைஞர்களே, தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். எவ்வளவுக்கு நீங்கள் எங்களுடைய ஆத்மாக்கள் கடிதம் என்றும் நான் கேட்கிறேன். இந்த முஸ்லீம் சமூகத்தின் உம்மா இலங்கையிலே ஒரு தாயூர் என்று மக்கப்படுகின்ற இந்த காத்தாங்குடியிலே அசிங்கத்தையும் அருவத்தையும் ஏற்படுத்துகின்ற ஒரு நிலவரத்துக்கு நீங்கள் செய்துவிடக் கூடாது என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாகும். எனவே இந்த விடயத்திலே தெளிவாக இருந்து நீங்கள் கடந்த காலங்களிலே நாங்கள் ஒற்றுமைப்பட்டு இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்துச் சென்று இந்த முஸ்லீம் உம்மாவினுடைய எதிர்பார்க்கைகளை கொண்டு செல்கின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. எனவே பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, தெளிவாக கேட்டுக் கொள்ளுங்கள். இந்த பிரச்சனை மாத்திரமல்ல, நாங்கள் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் என்கின்ற எங்களுடைய சகோதரர்கள் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த பிரதேசத்திலே அவர்களுக்குரிய தேவை ஒரு சாராருக்குரிய விடயத்தை மாத்திரம் நிறைவேற்றிக் கொள்கின்ற விடயத்தை செய்கின்ற நிகழ்வை காட்டுகின்றதாக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பிள்ளையால் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பிள்ளையால் அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டும், அவர்கள் எங்களுடைய கட்சியை பற்றி எங்களுடைய தலைமையை பற்றி பேசுவதற்கு இந்த பிள்ளையாளுக்கு எந்த விதமான யோக்கியதையும் கிடையாது என்பதுதான் என்னுடைய கருத்தாகும். கடந்த மாகாண சபை தேர்தலிலே அவர் எத்தனையாவது இடத்தில் இருந்தார், நாங்கள் எத்தனையாவது இடத்திலே சகோதர பிள்ளையான அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் ஒரு பான் துண்டுக்குமாக, ஒரு கருப்பு கருக்குமாக அந்த கிழக்கு மாகாணத்தை கடந்த காலத்திலே அவர்கள் வித்தவர்கள். அவர்களுக்கு இந்த சமூகத்தில் இருக்கின்ற எங்களை போன்றவர்களுக்கு விரல் நோட்ட விரல் நீக்கவர்களுக்கு யோக்கியதை இல்லை என்பதை நான் இந்த இடத்திலே தெளிவாக சொல்ல வேண்டும். அவர்கள் சொல்கிறார்கள், கடந்த காலத்திலே மாகாண சபை 5 வருட ஆட்சிக்காலம் கொண்டது. அந்த 5 வருட ஆட்சிக்காலம் முடிவதற்கு முன்பாக அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், கௌரவ பசில் ராஜபக்ஷ அவர்களை சந்தித்து அவரிடத்திலே போய் பேசுகிறார். பசில் ராஜபக்ஷ அவர்கள் அவரை அழைக்கிறார்கள், அழைத்து சொல்கிறார்கள், நீங்கள் மாகாண சபையை 1 வருடம் முன்பாக கழிப்பதற்கு நீங்கள் உடன்படுங்கள், நாங்கள் மீண்டும் உங்களை முதலமைச்சராக ஆக்குகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். முதல் முதலாக அவரை ஆக்குவதற்கும் முதலமைச்சராக சென்ற பொழுது அந்த பிரதேசத்திலே அந்த நிகழ்விலே பிள்ளையானவர்கள் எங்களுக்கு விரல் நீட்டுவதற்கு எந்தவித யோக்கியதையும் கிடையாது. ஒரு கருப்பு காந்தத்துக்கும் ஒரு கருப்பு கிடைக்கின்றான். அந்த கிழக்கு மாகாண சபையை அவர் 4 வருடத்தை மீண்டும் ஒரு தடவை முதலமைச்சராக வர முடியும் என்பதற்காக விட்டுக் கொடுத்தார்கள். இதே போன்றுதான் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இன்னும் 2 வருடம் இருக்கின்ற பொழுது, இன்னும் ஆட்சிக்காலம் இருக்கின்ற பொழுது, அவருக்கு எல்லாம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்ற பொழுது ஆசை தலைக்கேறி மீண்டும் அவர் மீண்டும் செய்ய வேண்டும் என்பதற்காக, அரசிலே கோலேச்ச வேண்டும் என்பதற்காக, அதிகார வெறியிலே இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியை நாங்கள் இந்த சமூகம் ஒத்துக்கொள்ள தயாராக இல்லை. முஸ்லீம் சமூகம் மாத்திரமல்ல, தமிழ் சமூகம் மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒட்டுமொத்த சிங்கள சமூகமும் சாறை சாறையாக புதிய மாற்றத்தின் சொந்தக்காரர்களாக மாறியிருக்கின்ற நிலவரத்தை நீங்கள் தெளிவாக நினைத்து பாருங்கள். அவர்கள் யோசித்து பாருங்கள். அவர்கள் எல்லோரும் சொன்னார்கள், இந்த சிங்கள சமூகம், இந்த நாட்டிலே இருக்கின்ற சிங்கள சமூகம் படித்தவர்கள், இளைஞர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், யுவதிகள் என்று வேதனை இல்லாமல் அவர்கள் எல்லோருமே ஒன்றிணைந்தவர்கள் செயல்படுகிறார்கள். இந்த மைந்தை வீட்டுக்கு அனுப்பவே வேண்டும் என்று சொல்கிறார்கள். இருக்கிறார்கள். அவர்கள் அவ்வாறு இருக்கின்ற இந்த காலப்பொழுதிலே இவ்வாறான சலசலப்புகள் எல்லாம் நாங்கள் கடந்த காலங்களிலே இந்த ஊரிலே நாங்கள் இந்த அரசியலில் கண்டுகொண்ட உண்மை. எனவே எனவே காத்தாங்குடி சமூகமே உங்களிடத்திலே கேட்கின்றேன், 20 லட்சம் முஸ்லீம்கள் சார்பாக நான் உங்களிடத்திலே கேட்கிறேன், எல்லா பிரதேசங்களிலும் இருக்கின்ற முஸ்லீம்கள், தமிழர்கள், சிங்களவர்கள், காத்தாங்குடி மக்கள் என்ன செய்யப் போகிறார்கள் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிகாரத்துக்கு கட்டுண்டார்களா? ஏசுக்கருக்கு தன்னுடைய வாக்கை கொடுத்தார்களா? பாவனை சாவடிக்காக இந்த வாக்கை விட்டுவிட்டார்களா? அல்லது ஸ்கூல் பேக்கிற்காக இந்த வாக்கை விட்டுவிட்டார்கள்? கேட்கின்ற கேள்விக்கு நீங்கள் எதிர்காலத்தில் இடம் வைத்து விடாதீர்கள். அவ்வாறு செய்கின்ற ஒரு துரோகம் இந்த காத்தாங்குடி சமூகம் அந்த துரோகத்தை செய்துவிட்ட அந்த பதிவை நீங்கள் அல்லாவுக்காக எழுதிக் கொள்ளாதீர்கள். ஏனென்று சொன்னால் இது முஸ்லீம் உம்மாவுடைய போராட்டம், இது முஸ்லீம் உம்மத்துடைய போராட்டம், இது தனிப்பட்ட நிஷா பதிர்வியுடைய, தனிப்பட்ட ரவுஹக்கியுடைய போராட்டம் கிடையாது. இலங்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு முஸ்லீம்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுடைய போராட்டம், எந்த இந்த தூணிலும் துணிவிலும் எந்த ஊரிலும் எந்த தொழிலும் முஸ்லீம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய போராட்டம், அந்த போராட்டத்திற்கு வலிச்சேர்க்க வேண்டிய பெருமை, வலிச்சேர்த்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த காத்தாங்குடி மக்களுக்கு அதிகம் அதிகம் இருக்கிறது என்று நினைக்கிறேன். அது மாத்திரமல்ல, சகோதரர் சிப்பிலி அவர்கள் இந்த போராட்டத்தில் தங்களை இணைத்துக் கொண்டால், சகோதரர் சிப்பிலி கடந்த காலங்களிலே மிகவும் ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக இருந்த விடயத்திலே எங்களுக்கு நிறைய பதிவு இருக்கிறது. நான் அவரோடு பல முறைகள் பேசியிருக்கிறேன். அவரை போல ஒரு சாலையான பிள்ளை இந்த காத்தாங்குடிக்கு ஒரு தலைமைத்துவம் கொடுப்பதற்கு கிடைத்திருக்கின்றது. ஒரு ஈமானியத்தான பிள்ளை, அவ்வளவுக்கு பயந்த பிள்ளை. அவரத்திலேதான் அண்மையிலே ஒரு படித்த பாடம், மைத்திரிபால சிறிசேனர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், நான் வெத்திலையை கொடுத்து சொன்னேன், சிப்பியவர்களே போயவர்களை நீங்கள் வரவேற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது, அமைச்சர் அவர்களே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் வெத்திலை கொடுத்தவரை வர முடியாது, வரவேற்று நான் கைலாக செய்து அதனால் அவரை வரவேற்க தயாராக இருக்கிறேன் என்று. இதுதான் அந்த ஈமானிய ஹக்குக்கும் பாத்திலுக்குமான போராட்டம். இந்த ஹக்குக்கும் பாத்திலுக்குமான போராட்டத்தை எடுத்துச் செல்கின்ற இந்த தளபதியாக இந்த சிப்லி ஃபாரூக் அவர்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார் என்றால், உங்களுக்கு இந்த கட்சி காத்திருக்கிறது என்று சொன்னால், இந்த சிப்லியை போன்றவர்களை நீங்கள் சதாகாலமும், இந்த சிப்லியை போன்றவர்களை சதாகாலமும் இந்த காத்தாங்குடி சமூகம் மண்ணின் மைந்ததாக மதிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. ஏனென்றால் மாகாண சபையில் அவருடைய துடிப்பை பார்த்தேன், அவருடைய எதிர்பார்ப்புகளை பார்த்தேன், அவருடைய பயத்தை பார்த்தேன், ஈமானியத்தின் தூரத்தை பார்த்தேன், தொழுகை பற்றிய அறிவை பார்த்தேன், ஈமானியத்தை பற்றிய சிந்தனையை படித்தேன், சமூக அரசியலை நான் அவரிடத்தில் படித்தேன். எனவேதான் நல்ல ஒரு பிள்ளை, உங்களுக்கு ஒரு சிறந்த பிள்ளையை உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கிறோம், அவரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த காத்தாங்குடியில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆத்மாக்கும் பொறுப்பான விஷயம் என்பதை தெளிவாக நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல பிள்ளையை அரசியலுக்காக மாத்திரமல்லாமல் இந்த சமூக உணர்வோடு கலந்த ஒரு அரசியல் செய்கின்ற ஒரு தளபதியாக கிழக்கு மாகாணத்திலே எதிர்காலத்திலே ஒரு மகுடம் சூட வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அதற்கு இந்த காத்தாங்குடி சமூகம் மாத்திரமல்ல, எங்களை போன்ற நல்ல அரசியல்வாதிகள், இப்படி போன்ற நேர்மையான அரசியல்வாதிகளுக்கு எந்தவருக்கு உயிர் போகும் வரையிலும் நாங்கள் துணை நிற்பதற்கு இந்த கட்சியும் நான்